2012 ஜூலை மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் வாமனம் எடுத்த விஸ்வம் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதியுள்ள கட்டுரை. குரல் வடிவில் வழங்குபவர் ஹரிகிருஷ்ணன். ஆசிரியருடைய ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகளில் மிகவும் குறிப்பிட்டு சொல்லத்தக்கதான குயில் பாட்டு விளக்கத்தை அண்மையில் பார்த்து முடித்தோம். எழுதுவதற்கு ஓராண்டு காலத்துக்கு மேல் பிடித்தது. இவ்வளவு நீள நெடுக நான் எழுதியிருந்தாலும் சுமார் 6 வாரங்கள் நடந்த சுபமங்களா சொற்பொழிவு வரிசையின் ஒரே ஒரு பகுதிதான் என் எழுத்துக்குள் வெளிவந்திருக்கிறது என்பதை நினைவில் கொண்டால், சுபமங்களா சொற்பொழிவு வரிசை முழுவதையும் உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் என்ற வள்ளல் பெருமான் வாக்கை போல் நான் கலந்து பதித்தால் அதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமோ அறியேன். ஆசிரியருடைய சொற்பொழிவு வரிசைகளில் அடுத்ததாக குறிப்பிடத்தக்கவை அவருடைய திருக்குறள் வகுப்புகள். ஞாயிறு தோறும் ஒரு வகுப்பு, ஒரு வகுப்புக்கு சுமார் 3 மணி நேரம் என்ற அளவில் சுமார் 5 ஆண்டுகளுக்கும் மேல் அவர் நடத்தியவை மொத்தம் 13 அதிகாரங்களே. ஆமாம், 130 குறட்பாக்கள் மட்டுமே 5 ஆண்டுகால சொற்பொழிவு விளக்கமாக நிகழ்ந்தேறின. திருக்குறளை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கான பயிற்சி பட்டறையாக அவை அமைந்திருந்தன. ஆனால் அவர் என்றும் தம்மை பயிற்றுவிப்பவனாக கருதி கொண்டதே இல்லை. ஒலிவடிவில் தமிழ் மரபு அறக்கட்டளையில் நாகநந்தி மணிமண்டபத்தில் சேமிக்கப்பட்டிருக்கும் இந்த திருக்குறள் வகுப்புகளை ஆங்காங்கவேனும் கேட்டு பார்த்தால் ஒவ்வொரு சமயத்திலும் அவர் வகுப்பு என்று பெயர்தான் இருக்கிறதே ஒழிய நாம் கலந்துரையாடுகிறோம், சேர்ந்து சிந்திக்கிறோம், திறந்த மனத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து சொற்பொழிவாற்றுகிறேன், என் கருத்துகளோடு மாறுபடுபவர்கள் தாராளமாக தங்கள் கருத்து வேறுபாடுகளை மடல் வடிவிலேயோ அல்லது சொற்பொழிவு முடிந்த உடனேயோ தெரிவிக்கலாம். என்னிடம் விளக்கம் இருந்தால் விளக்குகிறேன், அல்லது உங்களுடைய விளக்கங்கள் இன்னும் சிறப்பானதாக இருந்தால் அவற்றை ஏற்றுக்கொள்கிறேன் என்று குறிப்பிடுவதையும் கேட்கலாம். 40 ஆண்டு காலம் தமிழ் பயிற்றுவித்தவர், பேராசிரியராகவும் ஒரு கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் விளங்கியவர் இப்படி கீழுக்கும் கீழாக இறங்கி வந்து அவை நடுவில் இப்படி ஒரு வேண்டுகோளை வைத்து பார்த்ததுண்டா? அவரிடத்தில் இருந்த தனிச்சிறப்பு அது. வள்ளுவன், பாரதி, கம்பன் இவர்களுக்கு இடையில் 1000 ஆண்டுகள் இருப்பதை கவனித்தால், இவர்கள் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே தோன்றக்கூடிய அபூர்வ கவிஞர்கள் என்பது புலப்படும். இவர்களில் பாரதி நம் நண்பன் என்றால் கம்பன் நமக்கு தாய்மடி போல. படுத்து புழலாம், எல்லா உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் இருக்கிறார் பாருங்கள், இவர் இந்த தாடிக்காரர், இவரிடம் வரும்போது மட்டும் ஆலயத்துக்குள் பிரவேசிக்கிற உணர்வோடு பயபக்தியாக வந்து சேர வேண்டும். எல்லாம் புரியத்தானே செய்கிறது என்று உரைகளை பார்த்து மதிமயங்கிவிடக்கூடாது. இலக்கணத்தை துணை கொண்டு ஒவ்வொரு உரையையும் உரசி பார்த்து எது பொருத்தம் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நேர்மையுள்ள வாசகனுக்கு, வள்ளுவனிடம் உண்மையான பக்தி பூண்ட வாசகனுக்கு அவனுடைய மனசாட்சிக்கு படுவதே உண்மையான உரை. இதுதான் இந்த குறளுக்கு எந்த பொருளை காண்பது என்பதற்கான சாவி உரைகள் என்று அடிக்கடி வலியுறுத்துவார். இப்படியெல்லாம் சொன்னாலும் அவருக்கு பாரதியிடம் மட்டும் தனிப்பட்ட காதல் இருந்தது என்னவோ உண்மை. இந்த மூவர் தோளில் யாருடைய தோல் உயரம் என்று கேட்டால் பாரதியினோடு மட்டுமே என்று தயங்காமல் சொல்வேன் என்பார். மற்ற இருவருக்கும் மொழியை மீட்டெடுத்து மறுபடியும் அதனை மக்களிடம் செழிக்க செய்யும் கடுமையான கடமை இருந்திருக்கவில்லை. பாரதிக்கோ என்றால் அதுதான் தலைமை கடனாக இருந்தது. அந்த கடமையை முழுமையாகவும் செய்தவன் அவன் என்பது இந்த 3 கவிஞர்களுக்குள் தலைமை பீடத்தை அவர் யாருக்கு கொடுத்திருந்தார் என விளக்கும் குறிப்பு. என் தனிப்பட்ட அனுபவத்தை இங்கே குறிப்பிட்டு விடுகிறேன். இன்று இணையத்தில் பாரதியை பற்றிய ஐயத்துக்கு கூப்பிடு ஹரியை என்று பெயர் பெற்றிருக்கிறேன். இதிலும் ஆசிரியருடைய பங்கு அதிகம் என்றாலும் நான் தனிப்பட்ட முறையில் உழைத்து பெற்றதும் ஓரளவுக்கு பெரிதே. கம்பனுக்குள் என்னை கைப்பிடித்து சென்றார், கைகோத்து வந்தார். ஆனால் வள்ளுவர் விஷயத்தில் நடந்ததே வேறு. கல்லூரி நாட்கள் வரையில் ரெண்டு மார்க் கேள்விக்காக மனப்பாடம் செய்ய வேண்டிய தலையெழுத்து என்ற வரிசையில் தான் திருக்குறளை வைத்திருந்தேன். அப்படி இருந்தவன் தான் நானும். அதில் என்ன இருக்கு? கவிதையா? சொல்றது பூரா என்னவோ நீதி வழக்கம், அதுலேயும் பாதி வழங்காது, மீதி இன்னைக்கு செல்லாது என்ற போக்கு எனக்கு இளமையில் இருந்தது. இளமையின் திமிர் எனக்கு மட்டும் இருந்திருக்க கூடாதா என்ன? ஆனால் திருக்குறள் விஷயத்தில் அதுவும் தவறுதான். கல்லூரி இல்லை, கற்கத் தொடங்கும் நாள் முதல் பக்தி ஸ்ரத்தையுடன் கற்க வேண்டிய நூல் திருக்குறள். அதில் நம் கருத்துக்களை திணிப்பதற்கோ, நம் விருப்பப்படி அவர் பா இயற்றியிருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதற்கோ, கவிச்சுவைக்காக, எதுகை மோனை யாப்பிலக்கண தேவைகளுக்காக இன்னின்ன சொற்களை இங்கிங்கே அமைத்திருக்கிறார் என்று நினைப்பதோ பெரிய பாவம் என்பதை மனத்தில் ஆழ பதித்து கொண்டே பயில வேண்டும். என் துர்பாகியம், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை தெரிந்து கொண்ட சமயத்தில் வாழ்க்கையின் முதல் 22 ஆண்டுகள் கழிந்து விட்டிருந்தன. அதற்கு பிறகாவது இப்படிப்பட்ட ஆசான் ஒருவர் எனக்கு கிடைத்ததே பெரிய பேறு என்று கருதுகிறேன். இந்த தொடரின் முதல் கட்டுரையான தேடாமல் கிடைத்த சொத்து பாரதியில் என் பார்வையை ஆழப்படுத்தியதை குறித்தது. ஆனால் திருக்குறளுக்கோ என்றால் நான் பரமசிவன் அல்லன் என்றாலும் என்னுள்ளே பாய்ந்தது கங்கை. தாங்குவதற்கு சற்றும் அருகதன் அல்லன் என்றாலும் ஆகாய கங்கை மண்ணில் வந்து மோதும் வேகத்துடன் என்னை தாக்கி நிலைகுலைய செய்து என் அருவுக்குள் வெளிச்சத்தை கொளுத்தி வைத்த வித்தகம் என்றெல்லாம் தான் ஆசிரிய பிரான் திருக்குறளை பொறுத்தவரை செய்து எனக்குள் விளைவித்த மிகப்பெரிய மாற்றத்தை பற்றி சொல்ல வேண்டும். இன்று இசைக்கவி ரமணனுடைய திருக்குறள் வார சொற்பொழிவுகள் ஒவ்வொன்றிலும் என் பெயர் உச்சரிக்கப்படுகிறது என்றால் இணையத்தில் இவனிடம் கேட்டால் சரியான இலக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது என்றால் ஒன்றே ஒன்றை மீண்டும் நினைவுறுத்த விரும்புகிறேன். 2 மார்க் கேள்விக்காக மனப்பாடம் செய்ய வேண்டிய தலையெழுத்து என்ற வகையில் திருக்குறளை வாழ்வின் முதல் 20 ஆண்டுகள் பார்த்து கொண்டிருந்தவன்தான் நானும். எனவே பாரதியின் குயில்பாட்டுக்கான ஆசிரியருடைய விளக்கத்தை கொஞ்சம் நான் கலந்து கொடுத்ததைப் போல திருக்குறளுக்குள் என்னை குப்பரக் கவிழ்த்த ஆசிரிய பெருமானுடைய பெருமையை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். அவருடைய திருக்குறள் வகுப்புகள் அனைத்தும் 13 அதிகாரங்களும் குறள் வடிவில் உங்கள் கையருகே காத்து கொண்டிருக்கின்றன. நான் உண்மையை தான் பேசுகிறேனா அல்லது அளவுக்கு மீறி புழுகுகிறேனா என்று சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்கள் கணினியிலிருந்து சொடுக்கு தூரத்தில் தான் உள்ளது. கூப்பிடு தூரம் என்று இங்கே சொல்ல முடியாதல்லவா? குறளை படிக்கும் எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அரிய பொக்கிஷம் அவருடைய சொற்பொழிவுகள். என்னை போன்ற சுத்த கரும்பலகையை, கிளீன் ஸ்லேட், அர்த்தமுள்ளவனாக மாற்றியவை என்றால் என்னை காட்டிலும் அருந்திரல் படைத்த வாசகர்களுக்கு அவை எந்த வகையில் பயன்படும் என்பதை நான் இதற்கு மேலும் சொல்ல தேவையில்லை. இனி வரும் சில மாதங்களுக்கு பேராசிரியர் பி வேணுகோபாலன் நாகநந்தி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த திருக்குறள் அணுகுமுறையை பற்றியும் அவருடைய அபூர்வமான விளக்கங்களையும் கூர்மையான பார்வையையும் இன்றைய வாழ்க்கையை அவர் திருக்குறளோடு தொடர்பு படுத்தி இன்றும் திருக்குறள் உயிரோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது, இனி என்றும் அவ்வாறே இயங்கும் என்ற உறுதிப்பாட்டை அவருடைய திருக்குறள் வகுப்பு மாணவர்களிடையே விதைத்ததையும் இன்ன பிற செய்திகளையும் பகிர்ந்து கொள்கிறேன். திருக்குறள் ஓமைகளை பற்றி அவர் சொன்ன ஒரு கருத்தை இங்கே பதிய வேண்டியது என் முதல் கடமை. அடுத்தடுத்த மாதங்களில் திருக்குறள் பயிற்சிக்கு எப்படியெல்லாம் ஒருவர் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவருடைய வழிமுறை இப்படி கொஞ்சம் உரையாடுவோம். 2 அடி வாமன மூர்த்தி 3வது அடியை எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லாமலேயே உலகெல்லாம் பேசப்படும் அநேகமாக எல்லா மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டு எடுத்திருக்கும் விஸ்வரூபத்தையும் அதன் காரணங்களையும் பற்றி சிறிது பேசுவோம். அடுத்த மாதம் சந்திக்கலாம். வணக்கம்.